எல்லா இடங்களிலேயும் அவர் இருக்கிறான், எல்லா தன்மைகளிலேயும் இருக்கிறான். நிறைவுடன் யாண்டுமாகி எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான். நிறைவுடன் அவனுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அவனை இது குறைவாக இருக்கிறது இல்லை, இவருக்கு இந்த தன்மை கிடையாது, இந்த குணம் கிடையாது, இந்த இடத்துல கிடையாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலேயும் இருக்கக்கூடியவன், எல்லா தன்மையுமாக இருக்கக்கூடியவன் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி. குற்றமே இல்லாத, எந்த விதமான மாசுமருவும் இல்லாத மூர்த்தி. இப்ப இந்த பாட்டுக்கு வரலாம். அப்பேற்பட்ட வேதங்களினாலே எதவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா என்று எவன் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றானோ, நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருவமும் உருவமாகி. ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இறைவன் அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். அருவம் கண்ணுக்கு தெரியாதது, உருவம் ஒரு பொருளாக இருக்கக்கூடியது. இதுல என்ன தொக்கி நிற்கிறதுனா, அருவமும் அருவமாகவும் உருவும் உருவமாகவும் ஆகி. அப்படின்னா இவன் வந்து அதுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லுவார்கள். இதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிறேன், இப்போ நான் வந்து உருவம் ஒத்துக்கிறீங்களா, பார்க்கறீங்க தானே, அதை வச்சு தானே கண்ணால பார்க்கிறோம் இல்லையா. என்ன பார்க்கறீங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், குள்ளு கிட்ட சொல்லுவாங்களே குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சரியா. இப்ப என்ன பார்க்க முடியுது, நான் உருவம், நான் உருவம். காற்று இப்பொழுது இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது, உணர முடிகிறது, ஆனா பார்க்க முடியவில்லை, அது அருவம். இங்க இருக்கிறது இந்த விளக்கினுடைய ஒளி இருக்கிறதே, தீபத்தினுடைய ஜோதி இருக்கிறதே, அந்த ஜோதி உருவமா அருவமா யோசிச்சு பாருங்க. அது உருவமா அருவமா, கண்ணுக்கு தெரிகிறது, ஆனா இப்படித்தானே சொல்ல முடியுமா, மாறிக்கொண்டே இருக்கிறது, அது சலனமுடையது. அந்த ஜோதி க்ஷயமுடையது, அதாவது அழியக்கூடியது. இந்த அக்னிக்கு அதுதான் ரேபம் என்று சொல்லுவார்கள். அக்னியை பற்றி சொல்லும் பொழுது ரேபம் என்று சொல்வார்கள். ரகாரம் ரம் என்கின்ற அக்ஷரத்தினால சொல்லப்படக்கூடியது, அழியக்கூடியது, அடிந்து அணிந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். இப்ப பார்த்தது கிடையாது, அது மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வருங்க சலனம் ஆகி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடிக்கு முன்பு பார்த்த ஜோதி இது கிடையாது. சயின்ஸ் பிரகாரம் அதுதான் சரி. ஆக அது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனா என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறதுன்னா அது அருவுருவம். இதுக்குதான் லிங்காகாரமான, லிங்கம்னா அடையாளம் அர்த்தம், குறின்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. லிங்கம்னா அடையாளம் அர்த்தம். இந்த பிரபஞ்சமே மில்கிவே என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, இந்த பிரபஞ்சமே இந்த லிங்கத்தினுடைய வடிவல் போல ஓவல் ஷேப்ல இருக்கிறது, நீள்வட்டமாக இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆனா இதுக்கு முதல்ல அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் வகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கருதின் துண்ணனுப்புடைய சிறியவாக பெரியோந்தரியின் வேதியன் தொகையிடும் ஆலவன் மிகு மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோட மாப்பேரூலையும் நீக்கமும் நிலையும் தூக்கமடு சூரத்து தூரை சூரை மாறுதத்து எரியது வழியில் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் படைவோன் படைத்தவை காப்போன் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று சொல்லும்படியாக அப்பொழுதே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை சிவலிங்க வடிவம் காமிக்கும். சிவலிங்கம் உருவமா அருவமா, கண்ணால பார்க்கிறது, ஓவல் ஷேப்ல இருக்கு, ஒரு நீள்வட்ட வடிவம். இது வந்து அருவம் என்றும் சொல்ல முடியாது, உருவம் என்றும் சொல்ல முடியாது. இதுக்குதான் இது எங்கேயாவது கண்ணு காது மூக்கு ஏதாவது இருக்கிறதா, ஒன்றும் கிடையாது. இப்ப நாமா வச்சு பார்க்கலாம், சில இடத்துல அதுக்கு நாகாபரணமும் மீசையும் எல்லாம் வைத்து பார்க்கிறோம் இல்லையா, அப்படி வைத்து பார்க்கலாம். ஆனால் எதுவும் இல்லாத ஒன்று, இது குறி அடையாளம், அவ்வளவுதான். இறைவனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான், அவன் பிரபஞ்சமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் இது சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு பேர் லிங்கம்னு பேர், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அருவம் என்கின்ற தன்மை உண்டு. இந்த 3 தன்மைகளிலேயும் இறைவன் இருக்கிறான். இங்கே அருவமும் உருவும் ஆகி, அப்படின்னா இறைவன் அருவுருவமாகவும் இருக்கிறான், இது ஒரு பொருள். ரெண்டாவது, இறைவன் அருவுருவமாகவே இருக்கிறான் என பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்கு, ஜோதி பிளம்புங்கிற கருத்துக்கு இது பொருத்தமாக இருக்கும். இது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது விஷயம் என்னன்னா, அருவம் உருவம் அருவுருவம் இதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விஷயமும் இருக்குன்னா அதுவும் அவன் தான். இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும், கனவுல ஒரு புலி துரத்துகிறது என்ன, நிஜமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம கனவுல பார்த்து பயப்படுறதுதான் ரொம்ப, கனவுல சந்தோஷமா இருக்கவோ அவங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியல. நினவுல தான் சந்தோஷமா இருக்க முடியல, கனவுலையும் சந்தோஷமா இருக்க முடியல. அது அடுத்த விஷயம். இப்ப கனவுல இருக்கக்கூடிய அந்த அனுபவம், வியர்த்து கொட்டக்கூடிய அனுபவம் எல்லாம் இருக்கிறதே அது ஒரு பொருள். அந்த இடத்துல ஏதோ நடக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கு உருவம் கிடையாது, அருவமும் கிடையாது, அரு உருவமும் கிடையாது. இந்த அனுபவமாகவே இருக்கப்பட்ட தன்னை இறைவன் அனுபவம். அதனால்தான் சும்மா இரு சொல்லறே என்றாலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திலனே, அம்மா பொருளென்றும் அறிந்திலனே. அப்படியே சும்மா இருக்குனாய் என்னாலோ, தாய்மானவர் பாடுற மாதிரி அனுபவம் எந்தை அருள் நாடி இருக்குனாள் என்னாலோ. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது, அந்த அனுபவம் என்கின்ற தன்னை உணர்வு இருக்கின்றதே அந்த உணர்வு வித்தியாசப்படுகிறது. இது அடுத்த கருத்து. இது மாதிரி எத்தனையோ கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. நம்முடைய நேரம் கருதி ரெண்டாவது இப்படியே போயிட்டு இருந்தோம்னா முடிக்க மாட்டோம், வருஷக்கணக்கில் ஆனாலும் இதிலே உட்கார்ந்துருப்போம். அதனால கொஞ்சம் முன்னாலே நான் செல்லுகிறேன். அருவமும் உருவும், அதாவது இந்த உண்மை தொகை எதுக்குன்னா இதுவுமாகவும் இருக்கிறான், இன்னொன்று இதை தவிர வேறாகவும் இருக்கிறான். அதான் முக்கியமான பொருள். அருவமும் உருவமாகி அப்படின்னா அருவமும் உருவமும் இல்லாத தன்மையிலேயும் இறைவன் இருக்கிறான். இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டும் இல்லாதவனாக இங்கே இருக்கிறான். இதே இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். பிரம்மன் ஸ்துதி அவசார படத்தில் சொல்லும் பொழுது இந்த கந்தபுராணத்தில் உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கலாம் வீடு தண்டில். உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, இதைத்தான் சொல்லுவார். ஒன்றுமே இல்லாதவனாக உருவு தொழில் பெயர் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான். உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதனவும் உளலுவன பர சமய கலையாதமட உழைய விழ உணர்வ விழ உளம விழ உயிர விழ உளபடியை உணரும் அவர் அனுபூதியானதுவும் மணனாறு சீரடியே. அருணகிர நதர்பாடுவார். உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதெனவும் உளலுவன பர சமய கலையார வாரமர. இது உருவா அருவான்னு இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். உருவாய் அருவாய், இது அருணகிரிநாதர் பாடுவார். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். உருவமும் அருவும் ஆகி இன்னொரு விஷயமும் உண்டு. இறைவன் இப்படித்தான் இருக்கிறான். அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. இவன் உருவமாகத்தான் இருக்கிறான், இல்லை அருவமாகத்தான் இருக்கிறான். இங்கே இந்து மதத்தினுடைய பெரிய விஷயமே இதுதான். இறைவனுடைய தன்மையை புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள். மற்றவங்கள்லாம் இல்லை இல்லை இவன் இப்படித்தான் இருப்பான், அவனுக்கு உருவமே பண்ணப்படாது, உருவத்தை நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் பாவிகள், இல்லைன்னு சொன்னா அவனை அடிச்சு கொள்ளு, உருவ வழிபாடு கூடாது, அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் உண்டு. சமயங்கள் எத்தனையோ உண்டு. இல்லை உருவன்னா இருக்கு அருவமாக இல்லை இப்படி சொல்லக்கூடியவங்களும் உண்டு. ரெண்டுமே கிடையாது. சைவ சித்தாந்தம் எல்லாம் இவன் அத்வைதத்தையும் ஒப்புக்கொள்வது கிடையாது. எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் நாம் பிரம்மம் நீ பிரம்மம் இதெல்லாம் சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இறைவன் இந்த மூன்றாக இருக்கிறான், உலகமாக இருக்கிறான், உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களாக தானாக இருக்கிறான். மூன்றும் வேற வேற என்றைக்கும் இருக்கக்கூடியது. பசு பதி பாசம் அனாதி என்று சித்தாந்தம் சொல்லும். இருக்கட்டும், அது அடுத்தது வரலாம். இறைவனை இதுதான் இப்படி இன்ன தன்மையன் என்று அவனை அளக்கொணாதவனாக இருக்கிறான். அருவமும் உருவமாகி அவன் அதுவாகவும் இருக்கிறான், இப்படியும் இருக்கிறான், ரெண்டாகவும் இருக்கிறான். அவனை இப்படித்தான் சொல்ல முடியாது. இது அல்லாத தன்மையிலேயும் இருக்கிறான். அருவமும் உருவும் அருவுருவும் ஆகி அனாதியாய், அவனுக்கு ஆதி கிடையாது, அவனுக்கு தோற்றம் கிடையாது. எப்ப தோற்றம் கிடையாதோ இதுல தொக்கி நிற்கக்கூடிய பொருள் என்ன என்றால் அவனுக்கு மறைவும் கிடையாது. எப்பொழுது தோன்றுதல் இல்லையோ அப்ப அவனுக்கு மறைவும் கிடையாது, அனாதியாக இருக்கிறான். அது சொல்லவே வேண்டாம், அந்தமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். எப்பொழுது பிறந்தானா, டேட் ஆஃப் பர்த்னு இருந்ததுன்னா எக்ஸ்பைரி டேட் ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ அது கிடையவே கிடையாது. இல்லை சார் இவன் இறக்க போகிறான், இன்னைக்கு இறந்துருவான் அப்படின்னா அடுத்தது கிடையாதுன்னு வரும். இறைவனுக்கு ஒரு குறை ஏற்படும். இவன் இன்னைக்கு பிறந்தானா அதுக்கு முன்னாடி இல்லேன்னு வரும். இதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறேன். சைவ சித்தாந்தம் இறைவனுடைய பிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. இறைவனுக்கு பிறப்பு கிடையாது என்று சொல்லும். காரணம் என்னன்னா, சித்தாந்த பிரகாரம் பசு பதி பாசம் அனாதி, இந்த உலகங்கள் எல்லாம் அனாதியாக இருக்கக்கூடியது, மாறும். உள்ளது மறைவதில்லை, இல்லது வருவதில்லை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான கருத்து. இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம இறந்து விடுகிறோம், நெருப்புல பூதியாகவோ அல்லது மண்ணுக்குள்ளேயோ ஆகிவிடுகிறோம். சரி, மண்ணுக்குள்ளே எப்படி இருந்தாலும் மண்ணுக்குள்ளே போறோமா, மண்ணிலிருந்து ஒரு புல் முளைக்கிறது, புல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுகிறது, அதை இன்னொன்று சாப்பிடுகிறது, இப்படியே வந்து அதுவும் போகிறது. இது ஒரு சுழற்சி, நான் இல்லாமல் போகவில்லை. யோசிக்க வேண்டும், இந்த உடல் அதே மாதிரி இந்த உயிரும் கூட இன்னொரு இடத்திலே கொண்டு போய் அதைத்தானே பாடுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவரச்சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன். பெருமான் எல்லாச்சு, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப அதே மாதிரி பிறந்து 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம அதுல சலிக்கிறதே இல்லை. பட்டினத்தாரும் பாடுவாரு, அம்மா சலித்து போ, பிரம்மனே கூட அடைச்சி போய் வேணா எத்தனை தடவை பிறக்கிறான்னு அவனும் வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானோ. அம்மா எத்தனை அன்னையர், அன்னையர் எத்தனை அன்னையோ, எத்தனை பெண்டிரோ, எத்தனை மறைவியரோ, எத்தனை பிள்ளைகளோ, ஆனா நம்ம மட்டும் பிறக்கிறதுக்கு சலிக்கிறதே இல்லை, பிறந்து பிறந்து வருகிறோம். இங்க சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியதுன்னா, நான் ஒரு பொருள் இல்லாத பொருள் வராது, இருக்கிற பொருள் அழியாது, மாறும் ஆனால் அழியாது. அதான் முக்கியமான விஷயம், என்றைக்குமே அழியாது. இப்போ இந்த பொருள் எல்லாம் இருக்கின்றன, இறைவனும் இருக்கிறான். நடுவில் ஒன்று தோன்றியது என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு முன்னால அவன் இல்லை இப்பதான் இருந்தான்னு வரும். அப்போ அவனுக்கு முடிவு என்கின்ற ஒரு குணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாலே இல்லை, இப்பொழுது வந்திருக்கிறான், அப்ப இவன் வந்து அடுத்தது இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்பேன்னு தெரியும், இன்றைக்கு இருப்பாரே நாளைக்கு இருப்பார் என்று எண்ணமோர் ததமில்லையே என்று பாடுவாரே. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, இந்த உடல் இருக்காது குறைஞ்சபட்சம். ஆனா நான் தான் இந்த ஆத்மா, எங்கேயோ இந்த உயிரானது எங்கேயோ போகிறது, அதை விடலாம். ஆனா இறைவன் வந்து அனாதியாக தனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தன்னை தோற்றுவித்தவர்கள் காரணம் யாரும் இல்லாதவனாக நிஷ்காரணனாக இருக்கிறான். அதான் முக்கியமான விஷயம், தனக்கு ஒரு காரணம் இல்லாதவனாக தானே எல்லாவற்றிற்கும் காரணனாக இருக்கப்பட்டவன். எல்லா காரணத்துக்கும் காரியத்திற்கும் முக்கியமாக இறைவனாகவே இருக்கிறான், அனாதியாய். இவன் அனாதி என்று சொன்ன காரணத்தினாலே இவன் ஒருத்தன் தான் நினைக்க வேண்டாம், இவன் அப்படியே இருக்கிறான், அவனை தவிர வேற கிடையாது. எல்லாம் அப்படின்னா என்ன ஆகும், பலவாய் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான். இவன் எப்பொழுது சிவனாக இருக்கின்றானோ அதே சிவன் பிரம்மனானான் விஷ்ணுவானான் உயிர்களானான் எல்லாமாகவும் தன்னுடைய கருணையின் திறத்தினாலே ஆகிறான். தன்னுடைய கருணையை எல்லாருக்கும் கொடுத்த காரணத்தினாலே, அதுக்காக பிரம்மா சிவனாக முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாராயணன் சிவனாக முடியாது, நான் சிவனாக முடியாது, சிவனுடைய கருணை அருள் பெற்றவனாக மாற முடியும். நான் நான் தான் சிவன், சிவன் தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு தன்னுடைய குணத்தை கொடுத்து தன்னிடத்திலே சேர்க்க முடியுமே தவிர தானாகவே அவர்கள் மாற முடியாது. சிவன் அவன் ஒருவனே இருக்க முடியும். பிரம்மமாய் நின்ற அனாதியாய் அருவமும் உருவமாகி அனாதியாய் இவனுக்கு எந்த விதமான ஆதியோ அல்லது காரணமோ இல்லாதவனாக பலவாய் எல்லா பொருள்களாகவும் இவன் இருக்கிறான். ஒன்றாய் ஒரே பொருள் எது, பரபிரம்மமாக இருக்கப்பட்ட ஈஸ்வரன் சிவையேவ கேவலகா சிவங்கரகா, எவன் நன்மையை செய்கின்றானோ சிவன் என்கின்ற பெருளிலே எவன் இருக்கின்றானோ சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று பாடுவாரே அது மாதிரி இருக்கிறான். இதையே ரொம்ப அழகா கச்சியப்பர் பிறகும் சொல்லுகிறார், ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல. இதுக்கு முதலே பார்த்தோம் நம்ம என்ன சொன்னார்கள், ஓர்க்குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். ஆதியும் நடுவும் ஈரும், ஆதி மத்தியாந்த ரகிதனாக இருக்கப்பட்டவன் ஆதி அந்த ரகிதனாக இருக்கப்பட்டவன் ஆதி மத்திய அந்தமாக எல்லாருக்கும் இருக்கிறான். ஆதியும் நடுவும் ஈரும், ஈரும் தான் முடிவு நிறுத்தம். அருவமும் உருவும், அருவமும் அவனே அருவமும் உருவமாகி ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி, அதாவது ஒப்புமின்றி தனக்கு சமமானவனாக இன்னொருத்தர் கிடையாதான், அசமானவனாக இருக்கிறான். இதை முதலே பார்த்தோம் ராமாயணத்துல ரொம்ப அழகா இதை சொல்லுவார், அப்பிரதிரூபாய, பிரதிரூபம் தனக்கு ஈக்குவலா தனக்கு சமமாக இருக்கப்பட்ட இன்னொரு ரூபம், அப்ரதிரூபாய ருத்ராயாஃப் பிரதிரூபாய என்று இந்த இடத்துல சொல்லப்படும். ருத்ராயாஃப் பிரதிரூபாய என்று அப்ரதிரூபாய, தனக்கு சமமானவராக இன்னொருத்தர் கிடையாது. ஒப்பும் ஏதுவும், ஏதுனா ஹேது என்கின்ற வடமொழி சொல், காரணம்னு அர்த்தம். இவன் வந்ததுக்கு காரணம் உண்டா, இவனை யாராவது பிறக்க வைத்தவர்கள் உண்டா, இதுக்கு தான் பாடுவாங்க இந்த பேர். எனக்கு ஒரு அப்பா அம்மா உண்டு, உனக்கு உண்டா? தந்தைதா இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ரொம்ப அழகாக பாடுவார்கள் இல்லையா இந்த காலத்துல. ஒருத்தன் கல்லால் அடிக்க, ஒருத்தன் வில்லால் அடிக்க, ஒருத்தன் துப்ப, அப்பா அம்மா இருந்தா உனக்கெல்லாம் இந்த கஷ்டம் வந்திருக்குமா அப்படின்ட்டு. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, பெற்ற தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமகிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. கல்லால் ஒருவன் அடிக்க ஊழல் சிலிர்க்க, கல்லால் ஒருவன் அடிக்க. ரொம்ப அழகா கே வி சுந்தராம்பாள் பாடி கேட்கணும், சரியான குரல். நமக்கெல்லாம் குரலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ பாடணும்னு ஆசையில் பாடுகிறோம். அவர் பாடுவாரே அது மாதிரி, தந்தை தாய் இல்லாதவன் எனக்கு இருக்கும் உனக்கு இருக்கான்னா இதனாலேயே உனக்கு குறைவு உண்டுனா, எனக்கு அப்பா அம்மா உண்டு உனக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்வார்கள். ஏது ஒப்பும் ஹேதுவும் எப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த பசங்க என்ன பண்ணானா, ஒரு ஸ்கூல்ல கேட்டார்கள், கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார், எல்லாவற்றையும் அழிக்கிறார்னு. ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான் வாத்தியாரிடத்துல, என்னன்னா கடவுளாலே தன்னாலே அழிக்க முடியாத ஒரு பொருளை படைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இறைவனாலே அழிக்க முடியாத ஒரு பொருளை அவனால படைக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா குற்றம் வரும், ஆமான்னு சொன்னா இன்னொரு குற்றம், ஏன் அவனால அழிக்க முடியாதுன்னு வரும். இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நல்லா கேட்கலாம், ஆனா இதுக்கும் சித்தாந்தம் பதில் சொல்லுகிறது, அது அடுத்த விஷயம். இப்போ ஒப்பும் தனக்கு சமமானவர்கள் யாரும், சமம் உடையவர்கள் யாரும் இல்லாதவன், ஹேது காரணம் இல்லாதவன், வரவும் போக்கும், அதாவது இவன் இப்ப வந்தான் இப்ப போனான், டேட் ஆஃப் பர்த் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து இவனுக்கு கிடையாது. இதனால தான் முதல்ல ஆரம்பிச்ச சைவ சித்தாந்தத்தில் இறைவனுக்கு பிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. இந்த வைஷ்ணவத்தில் எல்லாம் பிறப்பு உண்டு என்று சொல்வார்கள். அவன் அஜாயமானஹோ அஜாயமானஹா பகுதா விஜாயேதே என்று பல்பிறவி பெருமான் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவன் அப்படி சொல்லுவது கிடையாது சிவபெருமானை. காரணம் என்னன்னா, இறைவன் ஒரு ரூல்ஸ், இப்படி தான் இருக்கணும், உலகம் இப்படிப்பட்டது, ஒரு தன்மை அவன் போட்டு இருக்கிறான். நெருப்புனா சுடணும், சுடலைன்னா அதுக்கு பேர் நெருப்பு கிடையாது, அந்த தண்ணி போய்விட்டது அது நெருப்பு கிடையாது. தண்ணினா குளிர்ச்சியா இருக்கணும், இல்லைன்னா சுடு தண்ணின்னு தான் சொல்லுவோம், சுடக்கூடிய தண்ணீர். தண்ணி போய்விட்டது அது சுடுநீர், அது அவ்வளவுதான், சுடு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதுக்கு தண்ணி போயிட்டதுன்னா குழம்பாக ஆறு மாதிரி வருது, இதுக்கு பேர் மலை கல்லுன்னு சொல்லுவோமா? கல்லுன்னா எப்படி இருக்கணும், திடமாக இருக்கணும், திடமாக இருக்கிறது காரணத்தினால அதுக்கு பேர் கல்லுன்னு பேர். தண்ணி போய்விட்டால் அந்த பொருளினுடைய பெயர் போய்விடும், அதுக்கு ரூப நாமங்கள் எல்லாம் மாறிவிடும். அதே மாதிரி தான் உலகத்தில் இருந்து பிறந்தால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பகவான் போட்டிருக்கான் இல்லையா. கர்ப்பத்திலே வாசம் செய்யும் பொழுது இந்த குற்றங்கள் பீடிக்கத்தான் செய்யும், மலம் அவதை சேரும், மலம்னா குற்றங்கள், குற்றங்கள் இந்த உயிரை சாரும். இப்ப இறைவன் வந்து பிறந்தான்னு சொன்னா இந்த பிறப்பிலே வரக்கூடிய குற்றங்கள் அவனை சாரும். அதனால தான் சித்தாந்தம் பிறந்தான் என்பதை ஒப்புக்கொள்வது கிடையாது. சொல்லலாம் பிறந்தான் பிறந்தான் ஆனா குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சேத்துல போய் ஒரு வைரத்தை போட்டா சேற்றினுடைய தன்மை என்ன ஆகும், அது வந்து சேற்று சேரானது அவற்றை மறைக்கும். இல்ல இல்ல அங்கே போனாலும் வந்து என்ன ஆகிறது, அது வந்து பிரகாசிக்கிறது, தொடச்சாத்தான் பிரகாசிக்கும். சொல்லலாம் அங்கிருந்து வந்து ரத்தனமாக இருக்கப்பட்டவன் இங்கே வந்து சேற்றிலே சம்சார சேற்றிலே வந்து பிறந்தான், ஆனால் தன்னுடைய ஒளி மங்காதவன். எப்போ சேறு அவனுடைய ஒளியை மறைத்திருக்கும், இதை யோசித்து பார்க்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய உதாரணத்தில் இருக்கக்கூடிய குறை அதுதான். என்ன உதாரணம், சேரத்துல போய் விழுந்தாலும் ஆமா ரத்னமானது தன்னுடைய தன்மை இழக்காது, ஆனால் அதனுடைய ஒளி மங்கும். எப்படி மங்கும், சேரானது மறைக்கும். இதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் உண்டு, செம்பானது அதுல கழிம்பு ஏறும், ஒன்றிற்கும் உண்டு. நம்ம சொல்லுகிறோம் தகரம்னா துருப்பிடிக்கும் அப்படின்னு, இரும்புனா துருப்பிடிக்கும், செம்பின்னா கழிம்பு ஏறும். அதே போலத்தான் இந்த உடலிலே வந்து பிறந்தால் இதற்கு என்றிருக்கக்கூடிய குறைகள் வரும். அதனால தான் சிவபெருமானுக்கு பிறப்பு கிடையாது, ஒரு இடத்திலே பிறந்தான் என்று சொல்லப்படுவது கிடையாது, ஒப்புக்கொள்வது கிடையாது. இதுல இன்னொரு கருத்து உண்டு. நம்ம என்ன சொல்லுகிறோம், பல பேரை இவர் வந்து அப்படியே இறைவனுடைய அவதாரம்னு, சிவனுடைய அவதாரம்னு யாரையும் சொல்ல முடியாது, கிடையவே கிடையாது. குருவை வந்து சிவனாக நினைத்துக்கொள்ளலாம், நினைத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனா சிவன் வேறு, இவர் வேறு. அது யாராக இருந்தாலும் சரி, வந்து அவர்களே அப்படியே சிவனே வந்து மகேஸ்வரனே இங்க வந்து பிறந்தான்னு நம்முடைய ரொம்ப அன்பின் பார்ப்பட்டு நம்ம சொல்லலாம். இதாவது நாம சிஷ்யர்கள் சொல்றோம். இப்ப இருக்கிற சாமியார்களை பார்த்தா நான் தான் கடவுள்னு அவன் தான் மாறுதட்டிக்கிறான். நான் தான் கடவுள் வந்து கும்பிடு, நான் தான் கடவுள் வந்து கும்பிடுன்னுட்டு இவங்களை பார்த்தா கடவுளே நமக்கு வந்து ஏண்டா அப்படின்னு ஆகி போயிடுறது. கோயிலுக்கு போறதுக்கே பயமா இருக்கு, ஏன்னா அங்க உட்காந்துட்டு நான் தான் கடவுள்னு இவன் தான் அடிச்சுக்கிறான். அங்க இருக்கிற சாமி என்னப்போ அவர் தான், நான் அவர் வந்து உள்ள இருக்கிறார், நான் வந்து வெளியில இருக்கிறேன், நான் வந்து நடமாடும் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறான். பேசுறதுக்கு கத்து கொடுக்கவே வேண்டாம், நல்லா பேச்சில சிறந்தவர்கள், அதுவும் தமிழ்நாட்டில் வேண்டப்பட்ட ஆளுக இருக்கிறாங்க, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனா இறைவன் வந்து அப்படிப்பட்டவன் அல்ல, அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அதனால்தான் வரவும் போக்கும் இன்றி அவனுக்கு கிடையாது, உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றிய, இதைத்தான் முதல்ல பார்த்தோம், கிடையாது. உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இல்லாதவன், உருவு அருவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், உதியா மரியா உணரா மரவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார். உதியா பிறக்காதவன், மரியா இறக்காதவன், உதியா மரியா உணரா மரவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார். அப்படியாக ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி அவனுக்கு வந்து இதனால இவன் சந்தோஷப்பட்டுட்டான் துக்கப்பட்டுட்டான்னு அவனுக்கு இந்த மாசுகள் ஒட்டுவது கிடையாது. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியது இவையெல்லாம் அனாதி, ஆணவமலம் அனாதி. இந்த தத்துவங்கள் எல்லாம் கந்தபுராணத்தில் அப்படியே வரும், நம்ம பின்னால பார்க்க போகிறோம். இப்படி இவனுக்கு ஒரு துன்பம் உண்டா இன்பம் உண்டா, கிடையாது. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் உண்டு. என்ன அனுபவம் இருக்கும் பொழுது, ஒன்றை சார்ந்திருக்கும் பொழுதுதான் இன்பமோ துன்பமோ வருகிறது. இவனுக்கு கிடையவே கிடையாது, இவன் சார்ந்திருப்பதில்லையே. எல்லாவற்றையும் சாராது இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் கருணை கொடுக்கக்கூடியவன். ஆதலினாலே இவனுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது, வேதமும் கடந்து நின்ற விமலனாக இருக்கிறான். அதனால தான் அனாதியாய் பலவாய் இன்னொன்று உண்டு. இந்த பலவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சைவ சித்தாந்த பிரகாரம் இறைவன் எல்லாமாக இருக்கிறான், படைத்தவன் இறைவனே. ஆனால் உயிர்கள் வேறுபட்டவை, உயிர்கள் வேறுபட்டவை, நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உயிர்கள் ஜீவாத்மாக்கள் வேறு. இறைவன் ஒன்றாகி உடனாகி வேறாகி இருக்கிறான், சைவ சித்தாந்தம் சொல்லும். நம்ம கூட சேர்ந்த நமக்குள்ளேயே உள்ளே அங்குஷ்ட பிரமாணமாக உள்ளே நமக்கு உள்ளே இருக்கிறான். சின்ன ஒரு அங்குலத்தில் நம்முடைய ஹிருதயாகாசத்திலே தகராகாசம் என்று சொல்லும்படியாக இறைவன் உள்ளே அமர்ந்திருக்கிறானா? எல்லா பொருள்களும் இறைவனாலே படைக்கப்பட்டவை, தன்னிடத்திலே இருந்து தோற்றுவிக்கப்பட்டவை. அவனிடத்திலே அனாதியாக இருந்த அந்த பொருள்களை வெளியில கொண்டு வந்து ஜீவாத்மாக்களை தருகிறான். அவை வேறு, அவையோடு சேர்ந்திருக்கிறான், உடனாய் வேறாய் தனித்தும் இருக்கிறான், இயைந்து அவற்றோடு அவற்றிற்கு உள்ளேயும் இருக்கிறான். இந்த மூன்று தன்மைகளிலேயும் இறைவன் இருக்கிறான். அந்த சித்தாந்தத்தை கருத்தை இங்க சொன்னார், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த ஒருவன்கிற வார்த்தைக்கு ஒப்பிலாதவன் அப்படிங்கிற பொருளும் உண்டு. சிவ ஏவ அப்படிங்கிற வார்த்தை வருகிறது இல்லையா வேதங்களிலே, சிவ ஏவ கேவலாக, அந்த ஏவ அப்படிங்கிறது வருது இல்லையா, அதுதான் இது. ஒன்றாய் இதையே ரொம்ப அழகா இவரும் சொல்லுவார், ஒருவனாகிய சிவபெருமான் என்று, சிவபிரான் என்று தாய்மான சுவாமிகள் பாடுவார். அவன் ஒருவனாகிய சிவபிரான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. உயிர்கள் பலவாக இருக்கின்றன, ஆனால் இறைவன் ஒருவனாக இருக்கிறான், இறைவன் ஒருவனாக இருக்கிறான். இது கந்தபுராணத்தில் அதை அந்த தத்துவங்களை எல்லாம் கதையாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல நடந்த அந்த சரித்திரமாக வருகிறது. அப்படி ஒருவனாக இருக்கப்பட்ட ஒன்றாய் ஒரே பரம்பொருள், ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகம் இன்பக்கேணி என்று பாரதிய ஒன்று ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி வேதங்களான சொல்லும். ஏகம் சத்து, சத்து பொருளாக இருக்கக்கூடியது பரம்பொருள் ஒன்றுதான். விப்ரா பகுதா வதந்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் அதை பலபடியாக சொல்லுகிறார்கள், பல தன்மையிலே இருக்கின்ற காரணத்தினால சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான், வெறும் கிடையாது. இதுக்கு உதாரணம் பார்த்தால் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இப்ப இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால என்ன பிரயோஜனம்னா, என்னென்னலாம் விஞ்ஞானத்திலே இருந்ததோ, நம்ம பழைய காலத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ, அதெல்லாம் ப்ரூஃப் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா இது வரும். எப்படி இருக்கிறது பார்க்கலாம், கரண்ட் இருக்கிறது, இந்த எலக்ட்ரிசிட்டி, இது எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இப்ப பார்த்தா இந்த இடத்துல லைட்டா இருக்கிறது, வெளிச்சம் தருகிறது. இப்ப குளுகுளுன்னு இருக்கிறது ஹீட்டர் போடுகிறோம், வெப்பம் தருகிறது. ஃபேன் போடுகிறோம், காற்றை தருகிறது. ஏசியை போடுகிறோம், குளிர்ச்சியை தருகிறது. கரண்ட் ஒன்று தானே, அதை மடிமாற்றி தருகிறோம், அவ்வளவுதானே. இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்றாக இருக்கிறது, இந்த மின்சாரம் ஒன்று, அது சாரமான விஷயம் கூட, இந்த மின்சாரம் ஒன்று, ஆனால் பலவிதமான பொருள்களாக தெரிகின்றன. அதே மாதிரி தான் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்துக்கு தகுந்தபடியாக இருக்கும். எந்த நிலத்திலே சேருகிறதோ அந்த நிலத்துக்கு தகுந்தபடியாக நிலத்தினுடைய நிறம் பெறும். இதை ரொம்ப அழகாக எளிமையான பொருளாக சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்ம என்ன பண்ணுறோம், காய்கறி கடைக்கு போகிறோம். எல்லாரும் ஒரே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அவன் எஞ்சோல் என்ன சொல்லுவான், நம்ம கத்திரிக்காய் தான் சார் ரொம்ப அழகு, இந்த பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஸ்பெஷல் கத்திரிக்காய் அப்படிமா. ஏத்துக்கடைக்காரன் இதே மாதிரி தான் சொல்லுவான், எல்லாம் ஒரே இடத்துலேருந்து வந்தது தான். காய்கறி கடை, காய்கறி எல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறது. ஆனால் இவன் சொல்லக்கூடிய விதம் தான் அப்படி இருக்கும். இன்னொரு அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னன்னு கேட்டால், இந்த ஜீனியிலே அதை சர்க்கரை பொம்மைகள் செய்கிறோம். ஒன்று ஆனை மாதிரி இருக்கும், ஒன்று பொம்மை குதிரை மாதிரி பண்ணியிருப்போம், இல்லை மீன் மாதிரி பண்ணியிருப்போம், கோபுரம் மாதிரி பண்ணியிருப்போம். எல்லாம் சர்க்கரை தானே, போட்டால் எல்லாம் வாயில் கரைஞ்சிருமா இல்லையா, அவ்வளவுதான். சர்க்கரை எப்படியா பலவிதமான வடிவங்களை பெறுகிறதோ அதே போல சாரமாக இருக்கப்பட்ட இறைவன் எல்லா வடிவமாகவும் பலவாகவும் இருக்கிறான். ஆனால் அவனே ஒரே பரம்பொருளாக, அது என்னவாக இருக்கிறது, அதுதான் சர்க்கரை. சர்க்கரை என்ற பொருளாக அவன் இருக்கிறான். ஆனால் சர்க்கரையை பல வடிவமாக மாற்றப்படும் பொழுது அவை பலவாக காட்சியளிக்கின்றன. இப்படித்தான் அவன் இருக்கிறான். பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. அவன் எப்படி இருக்கிறான், பிரம்மமாய் பெரிய பரம்பொருளாக, பரம்பொருள் பிரம்மமாய், எல்லாவற்றிலேயும் பிரம்மம்னா பெரியது, எல்லாவற்றிலேயும் நிறைந்திருப்பது, உயர்ந்தது என்ற பொருள்களிலே எல்லாம் சொல்லப்படும் பிரம்மமாய் நின்ற. இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள், யோசிக்க வேண்டும். நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிவலமூர்த்தி, இதை பின்னாடி சொல்ல போகிறார். அடுத்த பாடல் வரும், மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிவலமூர்த்தி. நின்றிடும் ரொம்ப அழகான வார்த்தை, அடிக்கோடியிட வேண்டிய வார்த்தை. அவன் இருக்கிறான், அவன் எல்லா இடத்திலேயும் நிலை பெற்றிருக்கிறான். நின்றுங்கிற வார்த்தை நிலை பெற்றிருத்தல், அதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இவன் இப்ப இருந்து சஞ்சலம் உடையதா சலனம் உடையவனா கிடையாது, பிரம்மமாய் நின்ற பரம்பொருளாக நின்ற. இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. இந்த முக்கியமான கருத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை திருப்பியும் பார்க்கலாம். அருவமும் உருவமாகி இந்த இடத்துல வரும் பொழுது பல நுட்பங்களை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். தயவு பண்ணி ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே படித்தது கேட்டது அனுபவத்ததை வைத்து சொல்லுகிறேன். இப்ப நான் ஒரு நாலு பாட்டு கோட் பண்ணுகிறேன், மேற்கோள் காட்டுகிறேன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம். வேத வேதாந்தங்களிலும் நன்று கற்று உணர்ந்தவர்களெல்லாம் இன்னும் ஆயிரக்கணக்கான மேற்கோள்களை காட்ட முடியும். எல்லா விஷயத்தையும் இதைத்தான் சொல்லுகின்றன. எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி அதை எடுத்துக்கொள்கிறேனே தவிர, இது நிச்சயமான சத்தியமான வார்த்தைகள் என்கின்ற காரணத்தினால அவரும் சொல்லியிருக்கிறார், இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி சொல்லுகிறேனே தவிர இதோடு முடிந்து விடுவது கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, இது வந்து இறைக்க இறைக்க ஊற்றக்கூடிய மணற்கேணி மாதிரி, தொட்டனைத்தூரும் மணற்கேணி. இது என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேனே, அனுபவித்ததை சொல்லுகிறேனே தவிர இவ்வளவு தானா அப்படின்னு நினைக்காதீங்க. அடடே இப்படிதானா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தவறுதலாக சொல்லி இருந்தாலும் கூட தயவு செய்து நீங்கள் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் மனத்திலே ஏற்றி பாடுங்கள், உருவேற்றி பாருங்கள். இதுல இருந்து பலவிதமான கருத்துக்கள் வெளியில தென்படும். ஆதலினாலே தயவு செய்து இவ்வளவுதான் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சில பல கருத்துக்களை நம்ம இங்கே பார்க்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அருவமும் உருவமாகி என்று வரும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு வருகிறது, என்ன அருவமும் உருவமும் ரெண்டு ஆரம்பிக்கிற வார்த்தையை பாருங்கள், அகாரம் உகாரம். பிரணவத்தை இங்க போடுகிறார், இறைவன் பிரணவஸ்வரூபமாக இருக்கிறான்னு. அ இம் உ இம் அகார உகாரம் அகாரங்கள் மூன்றையும் சேர்த்து போட்டார். சரி சார், ஏன் ரெண்டு இம்மும் போடணும், அதை மாத்தப்படாதா, ஒரு இம்மும் போட்டா பத்தாதான்னா கிடையாது. இந்த ஐந்து விதமான நிலைகளிலே சொல்லப்படும், அகார உகார மகாரங்கள் பிறகு இம் பிறகு, அதாவது நாதம் விந்து என்று சொல்லும்படியாக இதை ஐந்தாக பிரிப்பார்கள். இதுக்கு வந்து பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களை சொல்லக்கூடியது இந்த ஓங்கார பிரணவம் என்று சொல்லுவார்கள். இதுல ஐந்து விதமான தன்மைகளிலே இருக்கக்கூடியதை அஞ்சாவது சொல்ல முடியாது, அதை நாலாவது வரைக்கும் தான் சொல்ல முடியும், துரியம் வரைக்கும் சொல்ல முடியும். அந்த துரியம் என்கின்ற நிலை இம் என்று சொல்லப்படும் மகாரத்துக்கு அப்புறம் இம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நாதமாக துரியமாக சொல்லுவார்கள். இந்த அகார உகார மகார இம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை இங்க கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த விந்து என்று சொல்லக்கூடிய பொருளை இங்கே சொல்ல முடியாது, அதனால சொல்லலை, அது வந்து இங்கே மறைந்து இருக்கிறது. பஞ்ச கிருத்தியங்களையும் எவன் செய்கின்றானோ அவன் அருவமும் உருவமாகி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த இரண்டும் சேர்ந்து ஓங்கார சுரூபனாக எவன் இருக்கிறானோ, பஞ்சமூர்த்தியாக எவன் இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான், பஞ்ச கிருத்தியங்களை எவன் செய்கிறானோ அவனே முருகப்பெருமான், அகார உகார மகாரங்களாக இவன் ஓங்கார சுரூபனாக இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான். அடுத்தது இன்னொரு கருத்தும் இங்கே உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உம்மை தொகை உண்டு, இது மட்டும் கிடையாது, இதுவும் அதுவும் அப்படிங்கிற மாதிரி, இதுவும் இந்த கமா அடுத்தது காமா காமா போட்டுக்கொண்டே போக வேண்டும். அதனால இது மட்டும் கிடையாது, இதுக்கு அப்பாலும் இருக்கிறான். அதைத்தான் அடுத்த வார்த்தையிலும் போட்டார், அருவமும் உருவும் ஆகி. ரொம்ப அழகான வார்த்தை, பிரணவஸ்வரூபமாக ஆனான் அப்படின்னு சொன்னா அவன் வேறேன்னு அர்த்தம். சரி, இவர் இப்ப இவருக்கு வந்து இவர் எம்டியா இப்ப ஆயிருக்கிறார், இவர் ஜெனரல் மேனேஜரா ஆயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவர் ஜெனரல் மேனேஜரா இல்லேன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி அவர் இல்லை, இப்ப இப்படி ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆகி அப்படின்னு சொன்னா இவன் ஆனா எப்பா நாங்கிறதுல இவன் முதல் அனாதியாக இவன் இப்படித்தான் இருக்கிறான். ஆனா இவனுடைய தன்மை அதற்கு அப்பாற்பட்டது, ஓங்காரத்திற்கும் அப்பாற்பட்டது. நாத விந்து கலாதி நமோ நமம் வேத மந்திர ஸ்வரூப நமோ நமம் ஞான பண்டித சுவாமி நமோ நமம் வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரி பால நமோ நம நாக பந்த மயூர நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோத நமோ நம கீத கிண்கிணி பாத நமோ நம தேவ குஞ்சரி பாக நமோ நம அருள் தாராய் நாத விந்து கலாதி நமோ நம. அதுக்கு அப்பாற்பட்டவனும் நாதம் விந்து கலை, இதுக்கு அப்பாற்பட்டவனாக நாத விந்து கலாதி நமோ நம, அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அந்த பொருளைத்தான் அருவமும் உருவமாகி, அதுக்கு அப்பாற்பட்டவன் அயனன ஆகி அரியன ஆகி அரணனவாகி அவர் மேல இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. அருணகிரிநாதர் பாடுவார். அருணகிரிநாதர் எங்க தொட்டாலும் சரி ஏராளமான விஷயங்களை அனுபவத்தை நமக்கு சொல்லுவார். அகரமும் ஆகி அவைகளும் ஆகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அவையாகி அயனனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று பாடுவார் இல்லையா. அது மாதிரி இந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய அருவம் அ என்று சொல்லக்கூடிய தன்மை, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அந்த ஓங்கார தத்துவனுமாகி, இதெல்லாம் ஏராளமான விஷயங்கள், நீங்களே பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான். அது மாதிரி இதெல்லாம் தாண்டி நிற்கின்ற காரணத்தினாலே அருவமும் உருவும் ஆகி, இதுக்கு அப்பாற்பட்டவன் நாத விந்து கலைக்கு ஆதியாக அதுக்கும் மேலான பரம்பொருள் அயன் அரி அரண் என்றிருக்க கூடியதற்கும் மேலான பரம்பொருள் முருகப்பெருமான், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய். இதை இன்னொரு உருவோடு அறுவது என்று பாடுவார் அருணகிரி பெருமான். அது மாதிரி உருவு அருவாக எல்லாக இருக்கக்கூடியவன் பலவாய் ஒன்றாய். இந்த ஆகி என்கின்ற வார்த்தை பலவாய் ஒன்றாய், இது இந்த இடத்தையும் பார்க்கணும், அனாதியாய் ஆகி பலவாய் பலவாக ஒன்றாய் ஒன்றாக, அப்படி ஆகி அப்படியாக அப்படின்னு இந்த தமிழ்ல வார்த்தை வருகிறது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னன்னா திரிந்து அல்லது மாறுபட்டு வந்திருக்கிறான், பலவாகமும் இவனே வந்தான், ஒன்றாகவும் இவனே இருக்கிறான். அவன் அப்படி வந்தான், அவன் அப்படியாக வந்தான், ஒன்றாக இருக்கிறான், பலவாக இருக்கிறான் என்று அவன் தன்னுடைய தன்மை வேறாக இருக்கிறது. இந்த தன்மையிலே மாறுபட்டு திரிந்து வந்திருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான், பிரபஞ்சமாக இருக்கிறான். இந்த கருத்தை தான் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இப்படிதான் வந்து நிற்கும். இப்படி பிரம்மமாய் பரம்பொருளாக மகதோமகியான் பெரிய பொருள்னார் வேதம் சொல்லும். அனோரணியான் மகதோமகியான் பெரிய பொருளாக இருக்கிறான், பெரியதுக்கெல்லாம் எவன் பெரியதோ அப்படின்னு சொல்லும். இவன் எல்லாத்துக்கும் நாள்தோறும் அருக்கனில் சோதியமைத்தோன் திருத்தகுமதியில் திண்மை வைத்தோன் தண்திரல்வியில் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர்வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் உக்கங்கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றன்று எனைப்பல கோடி எனைப்பிரபலமும் அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேறில்லோன் தானே காண்க. இப்ப வந்த கருத்தெல்லாம் அப்படியே மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரா? அவனுக்கு ஹேத்து கிடையாது, ஒப்பு கிடையாது, எல்லாம் சொல்லிட்டா. தன்னேறில்லோன் தானே காண்க, ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண, தானே ஆகி வந்த தயாபரன் எம்மிரை என்று பாடுவார். தானே ஆன தன்மை அவனிடத்துல தனியாக உண்டு. அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம், என்னன்னு பார்க்க போறோம். தானே ஆன தன்மை, இதெல்லாம் மாறுபட்டு திரிந்து வந்த தன்மை. என்ன அருவமும் உருவமும் திரிந்து வந்த தன்மை, அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நிற்கக்கூடியது என்னது? திரிந்து வந்த தன்மை. அவன் எப்படிப்பட்ட தன்மை? திரிந்து வந்த தன்மையில் அவனுடைய இயல்பான தன்மை என்ன? அடுத்ததுதான் சொல்லுவார். நிலைபெற்ற தன்மை எதுன்னு கேட்டா ஜோதி புலம்பு. ரொம்ப அருமையான வார்த்தை இது, குறித்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது? ஜோதி பிழம்பு. யார் சொல்ல முடியும் இது மாதிரி ஒரு வார்த்தையை?